ஆராதனை நேரம்.
நம்மிடத்தில் அன்பு பொருந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கடந்த ஆண்டு மட்டும் நம்மை காப்பாற்றி நடத்தியது அவருடைய கிருபை. ஆராதனை சிந்தனைக்கு உதவியாக உபாகமம் 9:4-6 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய அக்கிரமித்த நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கூடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். இந்த வசனங்கள் மீண்டும் மீண்டுமாக 3 பலவேறு சம்பவங்களில் மோசே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அவர்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் நீதி நிமித்தமோ அவர்கள் ஜனத்தொகையின் வளர்த்திருந்தார்கள் என்றோ அறிவில் சிறந்தவர்கள் என்றோ தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. பூமியில் நீசர்களாக எண்ணப்பட்ட அற்பமான சிறிய ஜனத்தை தேவன் தமது மிகுந்த கிருபை நிமித்தம் தெரிந்தெடுத்தார். அதனால் இவர்கள் இங்கு எங்களுடைய நீதி நிமித்தமும் நாங்கள் இதை எங்களுடைய பலத்தின் நிமித்தம் ராக்கிரமத்தின் நிமித்தம் சுதந்திரித்து கொண்டோம் என்று பெருமை பாராட்டும்படிக்கு தேவனே அவருடைய கிருபையின் நிமித்தம் இவர்களை இந்த தேசத்தை சுதந்திரிக்க செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவரும் நீங்கள் பெருமை கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு மாத்திரம் அந்த கணத்தை நீங்கள் செலுத்த கடவீர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் குறித்து அவர் சொல்லும் போது நாம் பார்க்கிறோம், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது 6 அதற்கு ஆங்கிலத்தில் ஸ்டிஃப் நெக்டு பீப்புள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது ஒரு மெட்டாஃபர், ஒரு ஓமையாக சொல்லப்படுற ஒரு விஷயம். எதற்கு ஓமையாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா, காலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து 7 போட்டி ஒழுவாங்க. ஸோ நம்முடைய தேவன் நமக்கு லகுவான ஒரு நுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்டிஃப் நெக்டு பீப்புள் வழங்கா கழுத்துள்ள ஜனம் என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால், ஒரு காலை தன்னுடைய கழுத்தை குனிந்து கொடுத்து அந்த நுகத்தை எஜமானன் தருகிற அந்த நுகத்தை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளாத பணிந்து கொள்ளாத இல்லை தன்னை தாழ்த்தாத ஒரு காலைக்கு உவமையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இவர்களுக்கு தேவன் செய்த அற்புதங்கள் அநேகம். தண்ணீர் இரத்தமாக மாறுவது, பார்வனுடைய அரண்மனையிலும் எகிப்திலும் மாத்திரம் பேன்கள், தவளைகள், வண்டுகள், கொள்ளை நோய், கொப்பளங்கள், கல்மலை, வெட்டுக்கிளிகள், காரிருள், கடைசியாக தலைச்சன்புள்ளை சங்காரம் என தொடர்ந்து வாதைகளை இயற்கைக்கு மாறாக வரவழைத்து அற்புதமாக தம்முடைய ஜனத்தை கானானுக்கு அழைத்து சென்றார் தேவன். வேதத்தில் வேறு எங்கும் இப்படியாக தேவனுடைய தொடர்ச்சியான அற்புத அடையாளங்களை நாம் பார்க்க முடியாது. இதே போல இவர்கள் இவ்வளவு பெரிதான அற்புதங்களை கண்டும் தேவனை மகிமைப்படுத்தாதபடியாக பலமுறை இடறி விழுவதை, பின்வாங்கி செல்வதை நாம் பார்க்க முடியும். இதே போலதான் நம்மை குறித்தும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 18:15 இஸ்ரவேலை குறித்து சொன்ன அதே வார்த்தை நமக்கும் பொருந்தும். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை மறந்து போனோம். ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று ஏசாயா 53:6 சொல்லுகிறார். இபிசி 12:12 நாம் பார்க்கிறோம், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் பரதேசிகளுமாக நாம் இருந்தோம். ஆனால் தேவன் தம்முடைய கிருபை நிமித்தம், மிகுந்த கிருபை நிமித்தம் தயவாக நம்மை இரட்சித்தார். கலாத்தியர் 3:29 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அந்த பரம தேசத்தை சுதந்திரிக்க செய்திருக்கிறார். எந்த பரம தேசம்? நம்முடைய பரலோகம். தேவன் நமக்கு ஆயத்த மணியின் அந்த வீடை பரலும் பரம தேசம் என்று வேதம் சொல்கிறது. பூமி கடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிற இஸ்ரேல் ஜனத்தையே தேவன் இப்படியாக எச்சரிக்கிறார் என்றால், நாம் பரம தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு மாத்திரமே மகிமையை செலுத்த கடமை உள்ளவராக இருக்கிறோம். இப்படியாக தேவனை விட்டு வழிதப்பி தெரிந்த நம்மை, பாவிகளாகிய நம்மை, துரோகிகளாகிய நம்மை, 10 மட்டும் தேவனுடைய சந்நிதிக்கு பிரவேசிக்க முடியாத தகுதியற்ற நம்மை தேவன் தமது மிகுந்த கிருபை நிமித்தம் நிபந்தனையின்றி தமக்காக தெரிந்து கொண்டு நாம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாத மீட்பை அடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 2000 முன்பாக இந்த உலகத்தில் அனுப்பினார். இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்திரித்த போது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானதல்ல, கிருபையாக தேவன் உங்களுக்கு அருளி எய்வு என்று எபேசியர் 2:2 நாம் வாசிக்கிற அதே வசனம் இஸ்ரவேலுக்கும் பொருந்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே உபாகமும் 9:6 அங்கே கூறப்பட்டுள்ள அந்த எச்சரிக்கையான வசனத்தை கவனிங்கள். நீ உன் இருதயத்திலும் பெருமை பாராட்டாத கூடாது. உன் இருதயத்திலும் நீ உன்னுடைய நற்கிரை நிமித்தமோ, நீ உன்னுடைய நீதி நிமித்தமோ நீ அதை சுயந்திரித்து கொண்ட என்று எண்ணி விடாதே என்று சொல்லுகிறார். சொல்வதால், வாயால் சொல்வதால் மாத்திரம் அதை சொல்லவில்லை, உன் இருதயத்திலும் அப்படியான யோசனையை வரவழைக்க இடம் கூடாது என்று அங்கு எச்சரிக்கிறார். பூமிக்குரிய தேசமான கானானை சுதந்திரிக்கிற இஸ்ரவேலர்களை இவ்வாறு எச்சரிப்பார் என்றால், பரம தேசமாகிய பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக தேவன் ஒருவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். அவர் நம்மை பொன் வெள்ளி முதலான அழிந்து போகிற வஸ்துகளினால் நம்மை ரட்சியாமல் மிகுந்த விலைக்கிரயத்தை செலுத்தி தம்முடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டதின் மூலம் இவ்வளவு பெரிதான மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவர் செய்த இவ்வளவு பெரிதான செயலை நாம் மறந்து போகாதபடிக்கு கட்டளையாக எச்சரிக்கையாகவே இந்த பந்தியை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். 1 Corinthians 11:23-26 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தெளிவாக அவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நீங்கள் சம்பாதிக்கிற இரட்சிப்பு இல்லை, அவர் அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக சம்பாதித்த இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரங்களில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்பம் பிற்கப்படுவது போல் அவருடைய சரீரம் சின்ன பின்னமாக பிற்கப்பட்டதை அது நினைவுபடுத்துகிறது, அடையாளப்படுத்துகிறது. பாத்திரம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைப்பூட்டுகிறது. இதில் பானம் பண்ணும்போது எங்களுடைய நீதியின் கிரியைகளின் படி அல்ல, நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒருவேளை பிறந்தோம் என்பதால் அல்ல, தொலைந்து போன நம்மை, காணாமற் போன நம்மை, தேவனை மறந்த நம்மை, தேவனை விட்டு வழி விலகி தூரம் சென்ற நம்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேடி வந்ததால் தம் இன்னுயிரை கல்வாரி மரத்தில் தந்ததன் மூலமாக இவ்வளவு பெரிதான மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இவைகளை உணர்ந்து நம்முடைய கிரீடங்களை கலற்றி அவர் பாதத்தில் வைத்து அவர் ஒருவருக்கு மகிமையை செலுத்துவோம். நம் அனைவரும் சங்கீதம் 115 அதிகாரத்தில் உள்ள 1 வசனத்தை மாத்திரம் வாசித்து பின்பதாக நம்முடைய சூத்திரங்களை ஏறெடுப்போம். சங்கீதம் 115 அதிகாரம் 1 வசனம் மாத்திரம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மகிமை வரப்பண்ணும். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த தாவீது தன்னை தாழ்த்துகிறதை சங்கீதம் 5 அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவர் ஆலயத்தில் எப்படி பிரவேசித்தார் என்றால், உமது மிகுந்த கிருபை நிமித்தம் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பணிந்து கொள்வேன் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஐந்தாம் அதிகாரம் 7 வசனம் சங்கீதம் 5 அதிகாரம் 7 வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இப்படியாக நாம் அவருடைய கிருபை நிமித்தமே அவருடைய சந்நிதிக்குள் பிரவேசிக்கும் தகுதியை நாம் அடைந்தோம் என்பதை உணர்ந்து பயபக்தியுடன் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். அவர் ஒருவருக்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென்.